إن الحمد والثناء لله والعزة والنعمة لله والملكوت والجبروت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الم ذلك الكتاب لا ريب فيه صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الامام البخاري في صحيحه. அரசாட்சியை தனதாக்கி அதன் சாட்சியாய் நபியை ஆக்கி அழகான முறையிலே அகிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹுக்கே அருள் அனைத்தும் புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ், சலாத்தும் சலாமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், ஆத்மீக தலைவர், காருண்ய கடல், கஸ்தூரி மேனி, சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்துகள், அருமை தோழர்களான சஹாபாக்கள், இன்னும் அவருடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பின்தொடரப் போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இத்திருநாளிலே புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லமா மஸ்ஜிதிலே நீயத்துடன் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையிலே இயன்றளவு எடுத்து நடக்குமாறும் எவைகளை செய்யக்கூடாது தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையிலிருந்து முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலிலே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு ஒத்திய செய்கிறேன், நல்ல உபதேசம் புரிகிறேன், அன்பு கட்டளையும் விடுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தை இந்த உலகத்தை படைத்து பராமரித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ரப்புல் ஆலமீனாகிய அந்த அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதர்களாகிய எங்களுக்கு பல ஆயிரம் 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 அறுக்கொலைகளை அள்ளி வழங்கி இருக்கிறான், தந்திருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனால் எங்களுக்கு தரப்பட்ட அறுக்கொடைகளிலேயே மிக முக்கியமான ஒரு அறுக்கொடைதான் பிள்ளை பாக்கியம், குழந்தை செல்வங்கள். குழந்தைகளை அல்லாஹ் செல்வங்களாக தந்திருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நான் கிஃப்டாக கொடுக்கிறேன், அருக்கொடையாக கொடுக்கிறேன் என்று ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே. குழந்தைகள் அல்லாஹுவால் எங்களுக்கு தரப்பட்ட ஒரு கிஃப்டாக இருக்கிறது, ஒரு அருக்கொடையாக வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, வெறுமனே அது ஒரு கிஃப்ட் மாத்திரம் கிடையாது, அது ஒரு அமானிதம். அல்லாஹ்வால் தரப்பட்ட ஒரு அமானிதமாக இருக்கிறது. அந்த அமானிதத்தை குறித்து நாளைக்கு எண்ணத்திலே எங்களிடத்திலே விசாரணை இருக்கிறது, எங்களிடத்திலே கேள்வி கணக்கு இருக்கிறது. இந்த உலகத்திலே நீ எப்படி குழந்தைகளை பெற்றெடுத்தாய், எப்படி அவர்களை சீராக வளர்த்தாய், எப்படி அவர்களுக்கு தரபியத் கொடுத்தாய் என்கின்ற பலதரப்பட்ட கேள்விகள் எல்லாம் நாளைக்கு கியாமத்திலே எங்களிடத்திலே இருக்கிறது. ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த உலகத்திலே பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்கள் தன்னுடைய மௌத்துக்கு பிறகு தனக்கு நிரந்தரமாக நன்மை வரக்கூடிய ஒரு செயலாக ஒரு விடயமாக அல்லாஹ் குழந்தைகளை வைத்திருக்கிறார். யாருக்கு மௌத்துக்கு பிறகு நிரந்தரமாக ஆகரத்துடைய அக்கௌண்ட்டுக்கு நன்மைகள் வர வேண்டும் என்றால், புண்ணியங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல உபதேசங்களை செய்ய வேண்டும், நல்ல முறையிலே தர்பியா கொடுக்க வேண்டும், நல்ல வழிமுறைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், நல்ல முறையிலே வழிகாட்ட வேண்டும். ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு முன்மாதிரியாக அவர்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி உபதேசிக்க வேண்டும், எப்படி நல்ல உபதேசங்களை சொல்லி அவர்களை சீரான குழந்தைகளாக முன்மாதிரி குழந்தைகளாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு இறை நேசருடைய அந்த உபதேசங்களை சொல்கிறார், ஒரு அறிவாளியுடைய உபதேசங்களை சொல்லி காண்பிக்கிறார். அறிவின் பெட்டகம், ஞானத்தின் பெட்டகம் லுக்மான் தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு பாடமாக சொல்லி காண்பிக்கிறாக இருந்தால் எவ்வளவு பெரிய தர்பியத்தை கொடுத்திருப்பார்கள், எவ்வளவு நல்ல முறையிலே தன்னுடைய குழந்தைகளுக்கு உபதேசம் செய்திருப்பார்கள். ஆகணியத்துக்குரியவர்களே, லுக்மான் ஹகீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி அல்ல, ஒரு ஞானியாக இருந்தவர்கள், ஒரு இறைநேசராக இருந்தவர்கள், மனிதர்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு மாமேதையாக பூமிக்கு மேலால் வாழ்ந்து மதித்தவர்கள். அவர்களுடைய உபதேசங்கள் பல ஆயிரம் இருக்கிறது. அவர்கள் ஆரம்பத்திலே ஒரு சாதாரணமான ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு தையல்காரனாக இருந்தார்கள், ஒரு டைலராக இருந்தார்கள். அதற்கு பிறகு ஆடுகளை மேய்த்தார்கள், ஒரு இடையனாக உலகத்திலே வாழ்ந்தார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார், தன்னுடைய அருளால் அறிவை வாரி வணங்கினார், ஹிக்மத் என்கின்ற ஞானத்தை கொடுத்தார். அவர்கள் ஒரு நாள் இரவிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், திடீரென்று கண்விழிக்கிறார்கள். அந்த நாளில் இருந்து ஞான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள், கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த நாட்டில இருக்கக்கூடிய அரசனுக்கு கேள்விப்படுகிறது, இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு ஞானி இருக்கிறார், அல்லாஹ்வால் ஹிக்மத்து வழங்கப்பட்ட ஒரு ஞானி இருக்கிறார். அரசன் என்ன செய்தார் தெரியுமா? உடனடியாக சென்றார்கள். லுக்மான் ஹகீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய அரசு அவைக்கு வரவழைத்தார்கள். வரவழைத்து என்ன பாக்கியத்தை கொடுத்தார்கள் தெரியுமா? என்ன போக்கை கொடுத்தார்கள் தெரியுமா? அரசு ஆலோசகராக ஆக்கினார்கள், அரசருக்கு மசூரா சொல்லக்கூடிய ஆலோசனை கொடுக்கக்கூடிய அரசு ஆலோசகராக அந்த அரசன் லுக்மான் ஹகீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஆக்கினார்கள். நெருக்கமாக பழகினார்கள் அந்த அரசன். ஏனென்றால் அந்த அரசனுடைய வாழ்க்கையிலே ஆன்மீகம் இருக்கவில்லை, அல்லாஹுடன் நெருக்கம் இருக்கவில்லை, ஏதோ சில பாவங்களை செய்து கொண்டிருந்தார். லுக்மான் ஹகீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹுவால் தனக்கு வழங்கப்பட்ட அந்த ஹிக்மத்தை வைத்து, அந்த அறிவை வைத்து பல விடயங்களை சொன்னார்கள் அரசனுக்கு. அரசனுடைய உள்ளம் மாறியது, உள்ளத்தை வென்றெடுத்தார்கள் லுக்மான் ஹகீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பிறகு எந்த அளவுக்கு அரசனுக்கு நெருக்கமாக மாறினார்கள் தெரியுமா? அரசு அவையிலே அரசர் சாப்பிடுவாரே அந்த தேவலிலே யாரையும் அழைக்க மாட்டார் சாப்பாட்டுக்கு, நெருக்கமானவர்களை தான் அழைப்பார் அரசர். தன்னுடைய மனைவி அழைப்பார், அல்லது சில முக்கியமான அமைச்சர்களை அரச அவைக்கு அழைப்பார், யாரையும் சாதாரணமாக தேர்ந்தெடுக்க மாட்டார். ஆனால் அரச கர்த்தர் எப்பொழுது சாப்பிடக்கூடிய நேரமெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைப்பார்கள் தேவனுக்கு. அல்லாஹு அக்பர். அவ்வளவு பெரிய ஹிக்மத் வணங்கப்பட்டவர்கள். ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய குதுபா பிரசங்கத்திலே லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உபதேசங்களை படிப்போம். நீயத்து வையுங்கள் இன்ஷா அல்லாஹ், இந்த உபதேசங்கள் இந்த வசியத்துக்கள் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்திக் கொள்வதற்காக, என்னுடைய குழந்தைகளுக்கு நான் உபதேசிப்பதற்காக, தருபியா கொடுப்பதற்காக கேட்கிறேன் என்கின்ற நீயத்தை வைத்தவர்களாக இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தை செவிசாயுங்கள். முஃமின்களே, லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உபதேசங்களை எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே படம் பிடித்து காட்டுகிறான், பாடமாக சொல்கிறார், படிப்பினையாக சொல்கிறார். முத்தான 10 உபதேசங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். இது அல்லாமல் மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர்களான இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் குர்தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் அவரவர்களுடைய கிரந்தங்களிலே பல ஆயிரக்கணக்கான உபதேசங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே, மிகப்பெரிய அறிவாற்றல் குடிக்கப்பட்டவர்கள், எத்தனையோ பெரும் பெரும் இமாம்கள், இறைநேசர்கள், முன்னால் வாழ்ந்து மறைந்த நல்லடியார்கள், நமது மூதாதையர்கள் லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உபதேசங்களை படித்து வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அல்லாஹு அக்பர். வஹ்பிபுனு முனப்பஹ் ரஹிமஹுல்லாஹ், யார் தெரியுமா, மிகப்பெரிய ஒரு இறைநேசர், மிகப்பெரிய ஒரு மார்க்க மேதை, மக்களால் மதிக்கப்பட்டவர். அவர்கள் சொல்கிறார்கள், நான் லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உபதேசங்கள் இருந்து 10,000-க்கும் அதிகமான உபதேசங்களை வாழ்க்கையிலே படித்திருக்கிறேன், அதை படிப்பினையாக பாடமாக எடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் சொல்வார்களாக இருந்தால் எந்த அளவுக்கு உபதேசங்களை செய்திருப்பார்கள். ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் தன் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதலாவது பாடம் என்ன தெரியுமா? ஈமானிய பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றிய அறிவை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அகீதாவை சரியான முறையிலே சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லாஹுடைய அந்த நம்பிக்கையை, இறை நம்பிக்கையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது முதலாவது கடமையாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுக்கு செய்த முதலாவது உபதேசம், முதலாவது உபதேசம், அருமை மகனே, நீ அருமை மகளே, நீ இணை கற்பித்து விடாதே, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே, ஷிர்க் செய்து விடாதே. இன்ன ஷிர்க் வதுல்முன் அதீம், ஷிர்க் இருக்கிறதே, இணை வைப்பு இருக்கிறதே, மிக கொடூரமான பாவம் அது, பயங்கரமான பாவம் அது என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே. லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தது, மகனே இணை வைத்து விடாதே, லா துஷ்ரிக் பில்லாஹ், இணை வைத்து விடாதே, இணை வைப்பு மிகப்பெரிய பாவம். அல்லாஹுடைய நம்பிக்கையை கொடுக்கிறார்கள், அல்லாஹுவை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த இறை வசனத்தின் மூலமாக எங்களுக்கு 3 படிப்பினைகள் இருக்கிறது, 3 பாடங்கள் இருக்கிறது. என்ன தெரியுமா, எங்களுடைய குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு உபதேசத்தை செய்வதற்கு முன்னால் நாங்கள் குழந்தைகளை அன்பாக அழைக்க வேண்டும். இந்த வசனத்தை பாருங்கள், லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் குழந்தை அழைக்கிறார்கள், யா புனைய, என் அருமை மகனே என்று அழைக்கிறார்கள். நாங்கள் எப்படி அழைக்கிறோம், எப்படி அழைக்கிறோம், மகனுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை சொல்வதற்காக, ஒரு எச்சரிக்கை செய்வதற்காக மகனை எப்படி அழைக்கிறோம், ஏசி அழைக்கிறோம், அடிக்கிறோம், அவர்களுக்கு பயம் காட்டி அழைக்கிறோம். இப்படி அல்ல, இந்த வசனம் சொல்லக்கூடிய பாடம் 3 பாடங்களை சொல்கிறது. முதலாவது, நீங்கள் குழந்தைகளை அன்பாக அழையுங்கள், அருமை மகனே, என்னுடைய செல்லமான மகனே என்று அழைத்து அருகே அமர வையுங்கள். முதலாவதாக சொல்வதற்கு முன்னால் இரக்கம் காட்டுங்கள், உள்ளத்தை வென்றடுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் இரண்டாவது விடயம், லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், அல்லாஹுக்கு ஷிர்க் செய்து விடாதே என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். குழந்தைகளுக்கு நாங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னால் நாங்கள் பாவங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு விடயத்தை சொல்வதற்கு முன்னால் இது பாவம் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், இதை செய்து விடாதே, இது பாவம் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது பாடம் என்ன தெரியுமா? நாங்கள் ஒரு பாவத்தை சொல்லிக் கொடுத்தால், இதை செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டால், அதனுடைய பின் விளைவையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதனுடைய பாரதூரத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மகனே, நீ தொழுகை இல்லாமல் படித்து விடாதே. மகனே, நீ போதை பொருட்களுக்கு அடிமையாகி விடாதே. மகனே, நீ இப்படியெல்லாம் பாவம் செய்து விடாதே என்று கட்டளை இட்டதற்கு பிறகு அதனுடைய பின் விளைவையும் சொல்ல வேண்டும். லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இன்ன ஷிர்க் மகனே, இணை வைப்பது மிகப்பெரிய பாவம். நாங்களும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு விடயத்தை சொன்னால், முதலாவதாக குழந்தையை அன்பாக அழைக்க வேண்டும், உள்ளத்தை வென்றெடுக்க வேண்டும். இரண்டாவதாக சிறிய வயதிலே பாவங்களை பற்றிய அந்த அச்சுறுத்தலை உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். மூன்றாவதாக அதனுடைய பின் விளைவையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆங்கிலியத்துக்குரியவர்களே, அடுத்ததாக அவர்களுடைய உபதேசம் லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த உபதேசம் என்ன தெரியுமா? தொழுகையை நிலைநாட்டு மகளே. இரண்டாவது ஒவ்வொரு பெற்றோரும் தன் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் இது. ஈமானுக்கு பிறகு அல்லாஹ்வை சொல்லிக் கொடுத்தவருக்கு பிறகு இரண்டாவது சொல்லிக் கொடுக்க வேண்டும். தொழுகையின் பக்கமாக ஆர்வம் ஊட்ட வேண்டும். சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுடைய குழந்தைகளுக்கு தொழுகையை சொல்லிக் கொடுங்கள், தொழுகையின் பக்கமாக அலையுங்கள், தொழுகையின் பக்கமாக ஆசை காட்டுங்கள் என்று சொன்னார்களே. ஏழு வயதிலே தொழுகையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். சொல்லிக் கொடுக்கிறோமா? மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது அவர்களை அழைத்து வருகிறோமா? யோசித்து பாருங்கள். சிலர்கள் சொல்வார்கள், அவர்கள் வந்தால் மத்தியிலே சத்தம் போடுவார்களே, அன்பு கொண்டிருப்பார்களே, சிரித்துக் கொண்டிருப்பார்களே, அதனால் சிலர்கள் கூட்டி வர மாட்டார்கள். அப்படி அல்ல, அவர்களை சிறு வயதிலிருந்து மத்தியிலுக்கு கூட்டி வர வேண்டும். அவர்கள் அதை பார்ப்பார்கள், அதை பார்த்து அவர்கள் ஆசை வரும். அவர்களுக்கு ஏதோ வரக்கூடிய நேரத்திலே பூர்ணமாக சொல்ல மாட்டார்கள், ஏதோ வந்தால் தப்பீடு கட்டி ஒரு நாள் அவர்கள் சொல்வார்கள், அப்படியே பின்னாலே ஓடி விடுவார்கள், சிரித்துக் கொண்டிருப்பார்கள், கதைத்துக் கொண்டிருப்பார்கள், அவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள், இப்படி எல்லாம் செய்வார்கள். அதனால் நாங்கள் வீட்டிலே விடக்கூடாது, அனைத்து வர வேண்டும். ஆசை வரும் அப்பொழுதுதான் பெரும் பெரும் இஸ்லாமிய நாடுகளிலே அந்த மஸ்ஜிதுகளிலே சுவர்களிலே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? உங்களுடைய மஸ்ஜிதிலே நீங்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே பின்னால் இருந்து அழுகை சத்தம் வரவில்லை என்றால், சிரிப்பின் சத்தம் வரவில்லை என்றால் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எதிர்காலத்திலே இந்த உம்மத்திலே தொழுகையாளிகள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் அக்பர். ஏன் தெரியுமா? அவர்களை அழைத்து வந்தால்தான் தொழுகையை பழகுவார்கள். தொழுகைக்கு ஆசை வரும். அழைத்து வராமல் வீட்டில விட்டுவிட்டால் அவர்கள் தொழுகையின் பக்கமாக ஆசை வருமா, ஆர்வம் வருமா, மஸ்ஜிதோடு தொடர்பு படுவார்களா? இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே, அதனாலே அழைத்து வர வேண்டும். இன்று குழந்தைகளுக்காக எத்தனையோ நாங்கள் விடயங்களை சொல்லிக் கொடுக்கிறோமே, எத்தனையோ கிளாஸ் அனுப்புகிறோமே, ஆனால் நாங்கள் தொழுகைக்காக வேண்டி என்ன தர்பியத் கொடுக்கிறோம், என்ன ஆசை காட்டுகிறோம்? கண்ணியத்துக்குரியவர்களே, சில பெற்றோர்கள் பெருமையாக சொல்வார்கள், என்னுடைய மகன் ஜிம் கிளாஸுக்கு போகிறான், 500 கிலோ தூக்குகிறான், பெரும் பெரும் இரும்புகளை, பாரமான இரும்புகளை தூக்குகிறான். அவனுடைய உடம்பை பார்த்தால் பெரும் ஜாம்பவானை போன்று அழகாக காட்சியளிக்கிறது என்று பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள் சில பெற்றோர்கள். ஆனால் குழந்தைக்கு தொழுகை இருக்காது, அந்த அந்த பிள்ளைக்கு தொழுகை இருக்காது. சுபகுடிய நேரத்திலே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று பாங்கோசை முழங்கப்படக்கூடிய நேரத்திலே தூக்கத்தில் இருந்து அந்த பெட்ஷீட்டை தூக்கி எடுத்து வைத்து உழு செய்துவிட்டு மஸ்ஜிதுக்கு வருவதற்கு தைரியம் இல்லை. ஆனால் பெரும் பெரும் பாரங்களை தூக்குகிறான். அந்த சாதாரணமான பெட்ஷீட்டை தூக்கி எரிந்துவிட்டு மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய தைரியம் இல்லை. ஏன்? தர்பியத் கொடுக்கவில்லை. நாங்கள் தர்பியத் கொடுக்கவில்லை, ஆசை காட்டவில்லை. ஆசை காட்ட வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே. குழந்தைகளை தொழுகையில் பக்கமாக அழைக்க வேண்டும். அடுத்ததாக சொல்லிக் கொடுக்கிறார்கள், மகளே, வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, இந்த பூமிக்கு மேலால் நீ பெருமையோடு நடந்து விடாதே. பெருமை இருக்கிறது, அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அது அல்லாஹ்வுடைய ஆணை, அல்லாஹ் மாத்திரம் தான் அதை அறிவார். நீ பெருமையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து விடாதே, பெருமையோடு வாழ்ந்து விடாதே. மகனே, நீ மனிதர்களை விட்டு உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. யாரை பார்த்தாலும் முகம் பார்த்து சிரித்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்கின்ற சலாத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். எல்லோருடனும் நல்ல முறையிலே சிரித்து பழக வேண்டும். மகனே, யாரை பார்த்தாலும் சலாம் சொல். மகனே, பெருமையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து விடாதே. மனிதர்களை விட்டு உன் முகத்தை நீ திருப்பிக் கொள்ளாதே. சிலர்கள் என்ன பாருங்கள், கொஞ்சம் பணம் வந்துவிட்டால், காசு பணம் வந்துவிட்டால், ஒரு அந்தஸ்து கிடைத்து விட்டால், அறிவிலே கூடுவிட்டால், ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டால் பழையவைகளை எல்லாம் மறந்து விடுவார்கள், பழைய நண்பர்களை எல்லாம் மறந்து விடுவார்கள், வகுப்பு நண்பர்களை எல்லாம் எல்லாம் மறந்து விடுவார்கள். நாடு கடந்து வெளிநாடுகளுக்கு சென்று பெரிய ஒரு நிலைமையில் இருந்து விடுமுறைக்கு நாட்டுக்கு வந்தால், ஊருக்கு வந்தால் பழைய நண்பர்களை பார்க்க மாட்டார்கள். அப்படி அல்ல, லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், மகளே, நீ மக்களை விட்டு உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. நீ எந்த நிலைமையிலும் இருக்கலாம், பழைய நண்பர்களை மறக்க கூடாது, குடும்ப உறுப்பினர்களை மறக்க கூடாது, ஊர் மக்களை மறக்க கூடாது, அவர்களோடு எப்பொழுதும் நாங்கள் நெருக்கம் வைத்திருக்க வேண்டும். இன்னும் சொல்கிறார்கள், என் அருமை மகனே, வாமுரு பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக். என் அருமை மகனே, நலவை ஏறுவீராக, தீமையை தடுப்பீராக. பாவம் செய்யும் பொழுது, மக்கள் பாவம் செய்யும் பொழுது, அந்த பாவத்தை நீ பார்த்து கொண்டு சும்மா இருக்க கூடாது, பாவத்தை தடுக்க வேண்டும், மக்களுக்கு நலவை ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே உனக்கு பிரச்சனைகள் வரலாம், உனக்கு எதிர்ப்புகள் வரலாம். அந்த நேரத்திலே நீ பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். எவ்வளவு அருமையான உபதேசங்கள் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே. அது மாத்திரமல்ல, பெரும் பெரும் வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களுடைய உபதேசங்களை எல்லாம் வரலாற்று கிரந்தங்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், என் அருமை மகனே, நீ ஆணி முலமாக்களுடைய சபைகளிலே அதிகமாக உட்காருவாயாக. ஆணி முலமாக்களுடைய நாவால் வரக்கூடிய அந்த ஞான வார்த்தைகள் இருக்கிறதே, உபதேசங்கள் இருக்கிறது, உன்னுடைய உள்ளத்திலே நல்ல மண்களை முளைக்க செய்துவிடும். மகனே, மழை பெய்ததற்கு பிறகு நீ பூமியை பார்த்திருக்கிறாயா? பூமியிலே மரங்கள், செடிகள், கொடிகள் முளைப்பதை நீ பார்த்திருக்கிறாயா? அது போலவே ஆணி உலமாக்களுடைய சபைகளிலே நீ உட்கார்ந்தால் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உன்னுடைய உள்ளத்திலே நல்ல அமல்களை உருவாக்கிவிடும், முளைக்க செய்துவிடும். அதனாலே ஆணி மூலமாக்களோடு நேசம்பை, அவர் படித்த மனிதர்களோடு, சாலிகான மனிதர்களோடு நெருக்கம்பை, அவர்களுடைய சகவாசத்தை எடுத்துக்கொள், சாலிகான மனிதர்களோடு வாழ் என்பதாக சொல்வார்கள். இன்னும் சொல்வார்கள், என் அருமை மகனே, நீ ஜனாசாக்களிலே கலந்து கொள்வாயாக, ஜனாசா வீடுகளுக்கு அதிகமாக சொல்ல வேண்டும். நீ திருவிழாக்களிலே, கொண்டாட்டங்களிலே, கவியாட்டங்களிலே நீ செல்வதை தடுத்துவிடு, செல்லாதே, அப்படி செல்வதை குறைத்துக்கொள். ஏன் தெரியுமா? ஜனாசாவுடைய நிகழ்வுகளுக்கு சென்றால் அது ஆகரத்தை ஞாபகப்படுத்தும், மௌத்தை ஞாபகப்படுத்தும். திருவிழாக்களுக்கு சென்றால் இந்த உலகத்துடைய நொப்பு துணியாவை உள்ளத்திலே வளர்க்க செய்துவிடும். இன்னும் சொல்கிறார்கள், என் அருமை மகனே, நீ வயிறு நிரம்ப சாப்பிட்டு விடாதே. வயிறு நிரம்ப சாப்பிடுவது, வயிறு நிரம்ப சாப்பிடுவதை விட நாய்க்கு போடுவது சிறந்தது. இந்த உலகத்திலே நிரப்பக்கூடிய பாத்திரங்களிலேயே மிக மோசமான கெட்ட பாத்திரம் வயிறு என்கின்ற பாத்திரம் தான். அதனாலே கடுத்து முட்டும் அளவுக்கு நீ சாப்பிட்டு விடாதே. அப்படி சாப்பிட்டால் அமல் விவாதத்துகளுக்கு அது தடையாக ஆகிவிடும், தூக்கம் அதிகமாக வந்துவிடும், தொழுகையை மறக்கடிக்க செய்துவிடும், சில பாவங்களுக்கு அது வழியாக அமைந்துவிடும். அதனாலே வயிறு நிரம்ப சாப்பிட்டு விடாதே. என் அருமை மகனே, யாரிடத்திலும் கை நீட்டி கடன் வாங்கி விடாதே. கடன் இருக்கிறது, மிக பொல்லாதது. கடன் இரவிலே உன் தூக்கத்தை கெடுத்துவிடும், பகலிலே உன் மானத்தை வாங்கிவிடும். அதனாலே இருப்பதை வைத்து போதுமாக்கிக்கொள். யாரிடத்திலும் கை நீட்டி கடன் வாங்கிவிடாதே என்று சொல்வார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அருமையான உபதேசங்கள், அருமையான உபதேசங்களை செய்வார்கள். ஹகீம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், மகளே, நான்கு உறுப்புகள் இருக்கிறது, அந்த நான்கு உறுப்புகளையும் நீ பாதுகாத்துக் கொண்டால், நீ பேணிக் கொண்டால் வெற்றி பெறலாம், வெற்றி பெறலாம். கொஞ்சம் கேளுங்கள் மூமின்களே, இந்த நான்கு உறுப்புகளையும் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நாங்கள் பாதுகாப்போம், பக்குவப்படுத்துவோம், பேணிக் கொள்வோம். சொல்கிறார்கள், மகனே, நீ தொழும் பொழுது உன் கல்வை பேணிக்கொள், நீ தொடக்கூடிய நேரத்திலே உன்னுடைய கல்வை பேணிக்கொள், அல்லாஹ்வுடைய சிந்தனையை மாத்திரம் கொண்டு வா. அடுத்ததாக சொல்கிறார்கள், மகனே, சாப்பிடக்கூடிய நேரத்திலே உன் நாவை நீ பேணிக்கொள், உன் நாவை நீ பேணிக்கொள், ஹலாலானவற்றை சாப்பிடு, ஹராத்தை சாப்பிட்டு விடாதே, ஹராத்தை சாப்பிட கூடாது. அல்லாஹ் எச்சரித்திருக்கிறான், தடை போட்டிருக்கிறான். அதனாலே சாப்பிடும் பொழுது உன் நாவை பேணிக்கொள். அடுத்ததாக சொல்வார்கள், பிற இடங்களுக்கு சென்றால், பிற இடங்களுக்கு சென்றால் நீ உன் கண்ணை பேணிக்கொள், பார்வையை பேணிக்கொள், பார்த்து விடாதே எந்த ஒன்றையும். அப்படியே திரும்பி திரும்பி பிற வீடுகளுக்கு சென்றால் பார்த்து விடாதே, அது பல விளைவுகளை ஏற்படுத்திவிடும். பார்வையை தாத்திக் கொள், கட்டுப்படுத்திக் கொள், பேணிக்கொள். அடுத்ததாக சொல்கிறார்கள், மகனே, நீ சபையிலே இருந்தால் உன் நாவை பேணிக்கொள், உன் நாவை பேணிக்கொள், வாய் முந்தி பேசிவிடாதே, யார் இருக்கிறார் யார் இல்லை என்று பார்த்து நீ பேசிவிடாதே. சபையை பார்த்து தான் பேச வேண்டும். ஏனென்றால் நீ பேசிவிட்டால் பேசியதற்கு பிறகு அந்த பேச்சுக்கு நீ அடிமை, பேசுவதற்கு முன்னால் அந்த பேச்சு அந்த வார்த்தைகள் உனக்கு அடிமை. அதனால் நீ பேசுவதற்கு முன்னால் நிதானமாக யோசிக்க வேண்டும், அலந்து பேச வேண்டும், தேவையானதை பேச வேண்டும், உன் நாவை பாதுகாத்துக் கொள் என்று சொல்கிறார்கள். தொழுகையின் பொழுது கல்வை பேணிக்கொள், சாப்பாட்டின் பொழுது நாவை பேணிக்கொள், பிற இடங்களுக்கு சென்றால் கண்ணை பேணிக்கொள், பார்வையை பேணிக்கொள், அடுத்ததாக சபையிலே இருந்தால் நாவை பேணிக்கொள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இதை எடுத்து நடந்தால் மகனே, நீ உலகத்திலே வெற்றி பெறுவாய், ஜெயம் பெறுவாய் என்பதாக சொல்கிறார்கள். இறுதியாக, இறுதியாக லுக்மான் ஹகீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன ஒரு விடயத்தை சொல்லி இன்றைய குதுபா பிரசங்கத்தின் இறுதி கட்டத்துக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். சொல்கிறார்கள், மகனே, இரண்டு விடயங்கள் இருக்கிறது, அந்த இரண்டு விடயங்களை உன் வாழ்க்கையிலே உடனடியாக மறந்துவிட வேண்டும். இன்னும் இரண்டு விடயங்கள் இருக்கிறது, நீ வாழ்க்கையிலே மறக்கவே கூடாது. உடனடியாக மறக்க வேண்டிய இரண்டு விடயங்களில் முதலாவது, நீ பிறருக்கு செய்த உதவிகளை, உபகாரத்தை உடனடியாக மறந்துவிட வேண்டும். யாருக்காவது உதவி செய்துவிட்டால், உபகாரம் செய்துவிட்டால் உடனடியாக மறந்துவிட வேண்டும். அப்படியே வைத்துக் கொண்டு, மனதிலே வைத்துக் கொண்டிருந்தால் ஏதாவது சந்தர்ப்பம் வந்தால், உனக்கு நான் அப்படி உதவி செய்தேனே, சிறிய வயதிலே மூடிய படிப்புக்கு நான் இப்படி தந்தேனே, செலவழித்தேனே, அப்படி எல்லாம் சிலர்கள் சொல்வதை பார்ப்போம். அப்படி அல்ல. லுக்மான் ஹகீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நீ யாருக்காவது உபகாரம் செய்தால், உதவி செய்தால் உடனடியாக மறந்துவிட வேண்டும். பிறர் யார், பிறர்கள் யாராவது உனக்கு அநீதி செய்தால், அநியாயம் செய்தால் உடனடியாக மறந்துவிட வேண்டும். வாழ்க்கையிலே மறக்கவே கூடாத இரண்டு விடயங்கள் இருக்கிறது. என்ன தெரியுமா, என்ன தெரியுமா? அல்லாஹ் எப்பொழுதும் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நீ மறந்து விடாதே. பாவம் செய்யும் பொழுது பெற்றோர்கள் பார்க்கிறார்கள், குடும்பத்தார்கள் பார்க்கிறார்கள், நண்பர்கள் பார்க்கிறார்கள், ஆசிரியர்கள் பார்க்கிறார்கள் என்கின்ற பயம் இருக்கும். ஆனால் அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற பயம் யாருக்கு வருகிறது? லா தஜ்அலில்லாஹ அஹ்வன நாஸிரீனே, நாங்கள் பார்க்க கூடியவர்களிலேயே கடைசி தர முடியவனாக அல்லாஹுவை ஆக்க கூடாது. ஆக நீ துக்குரியவர்களே, எப்பொழுதும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக சொல்கிறார்கள், மறக்க கூடாத அடுத்த விடயம், மௌத்தை மறந்து வாழ்ந்து விடாதே. எப்பொழுதும் மோசே நினைவு கூர்ந்து கொண்டே இரு. மோசே எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த வினாடியிலும் மறந்து விடாதே என்று அருமையான உபதேசங்களை சொல்லி இருக்கிறார்கள். பல ஆயிரம் 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 உபதேசங்களை செய்திருக்கிறார்கள் லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களின் வாழ்க்கையிலே படியுங்கள், எடுத்து நடவுங்கள், பிள்ளைகளுக்கு தர்பியா கொடுங்கள். அல்லாஹு தஆலா இந்த விடயங்களை, படித்த விடயங்களை, கேட்ட விடயங்களை வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும்